சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
சங்கே முழங்கு
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திருமிகு சீமான் அவர்களுடனான சென்ற வார நேர்காணலின் தொடர்ச்சியினை இப்பொழுது கேட்கலாம். விடுதலை புலிகள் ஆயுதங்களை கையில் எடுக்காமல் அகிம்சை வழியில் போராடியிருந்தால் தமிழ் மக்களுக்கான உரிமைகள் கிடைத்திருக்குமா?
கிடைக்கலைங்கிறத உணர்ந்த பிறகுதானே நம்ம போராடுறோம். இந்த தந்தை செல்வா காலத்துல அவர் தலைமையில 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்து காந்தின்னு பேர் வந்தது. இங்க எப்படி ஒரு தேசப்பிதா காந்தி அவர்கள் உலகத்திற்கு அகிம்சை போயிச்ச அகிம்சா மூர்த்தி அவர்கள் வழியில் அவர் போராடினதான் அவர் ஈழத்து காந்தின்னு வந்தது. அப்ப நாங்க அத்த அறவழியில போராடும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம்? இத்தனை நாடுகள் எங்களை அழித்தொழிக்கு ஆயுதம் கொடுத்த நாடுகள் அன்னைக்கு ஓடி வராதது ஏன்? அன்னைக்கு தந்தை செல்வா காலத்தை கரத்தை வழிபடுத்தி ஆமடா வெள்ளையன் இருந்து ரெண்டு பேரும் சுதந்திரம் வாங்கினீங்க, நீ அதை அவன்கிட்ட சுதந்திரத்தை வாங்கிட்டு அதே மாதிரி இவன் அடிமைப்படுத்துற. அப்ப வெள்ளையன்ட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து போராடும் போது விடுதலை போராட்டம் சுதந்திர போராட்டம், அதே அடிமைத்தனத்தை நீ எம்மேல பிரயோகப்படுத்தும் போது உனக்கிட்ட இருந்து விடுதலை வாங்க போராடினா அது எப்படா அது பிரிவினைவாதம் அது தீவிரவாதமா மாறும்னு கேள்வி கேட்டு என்னை சன்னாயக முறையில பிரிச்சு எடுத்துக்கலாம்ல? ஒரு வாக்கெடுப்பு முறையில ஒருங்கிணைந்த இலங்கையா இல்லது இருவரும் நாடா? அப்ப இலங்கைக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா, ஒற்றை ஆட்சிக்குள்ள இணைந்து வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் இளமா மீள்கிறீர்களாங்கிற ஒரு ஜனநாயக முறைப்படி எங்க ஒரு வாக்கு எடுப்பு எடுத்து என் மக்கள்கிட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல? இல்ல நாங்க ஒன்னா இருக்கிறோம், இல்ல நாங்க தனியா போறோம்னு வந்திருக்கும்ல? அன்னைக்கு 30 ஆண்டுகால அந்த அறப்போராட்டத்துல ஒருவே எட்டி பார்க்காம இருந்தது ஏன்? அன்னைக்கு என்ன நடந்தது? அறவழியில போராடும் போதுதான் தமிழச்சி மார்பு கறி கிடைக்கும்னு வித்தான், தமிழன் தொடக்கறி கிடைக்கும்னு வித்தான், அப்ப கொதிக்க கொதிக்க காய்ச்சிய தாரில குப்புற குப்புற குழந்தையில போட்டு கொலை செஞ்சான். அப்ப என்னது தமிழச்சியில நிர்வாணப்படுத்தி மல்லாக்க போட்டு திறந்த மார்புல சிறி என்ற சிங்கள எழுத்த கொதிக்க கொதிக்க காட்சிய தாரை தொட்டு எழுதி சிரிச்சான். இதெல்லாம் எப்ப நடந்தது? குட்டிமணி ஜெகன் கண்ண புடுங்கி பூட்ஸ்கால மிதிச்சதுக்கு முன் நடந்தா பின் நடந்தது ஆயுத போராட்டம்? இதெல்லாம் யாரு யாரு கணக்குல எடுத்து ஏன் பேச மாட்டீங்க? அத பேசுவோம். எவ்வளவு கொடுமை நிகழ்த்தியது, எவ்வளவு பெரிய அக்கிரமங்களை செஞ்சது அறப்போராட்டத்துல நாங்க போராடும் போதுதான் இவ்வளவு துயரங்களை தாங்கணும். அப்ப என்ன நிகழ்ந்தது? நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த வலிமை உனக்கு என்ன வந்தது? ராணுவம் அவங்கையில இருக்குது, அப்ப ஆயுத பலத்தை வச்சுத்தான் என் மக்களை அச்சுறுத்தி அழிக்க துடிக்கிறான். அப்ப அதே ஆயுதத்தை எடுத்து என்னை தற்காத்து என் இனத்தை விடுதலை செய்ய எனக்கு என்ன வழி இருந்தது? பிரபாகரன் இல்ல இன்னொரு சீமான் எடுப்பான், சீமான் இல்லைன்னா இன்னொரு அங்க இருக்கிற ஒரு புகழ்மாறன் எடுப்பான், நெடுமாறன் எடுப்பான், அங்க இருக்கிற இன்னொருத்த எடுத்திருப்பான், இவனோ ஒரு தமிழன் எடுத்தானே தீரனும். அப்ப அந்த அன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுல இருந்த எங்க அண்ணனுக்கு வேற வழி என்ன இருந்தது? அவர் தான் தெளிவா சொல்றாரு, அவரு ஜெயவர்த்தனை மட்டும் சரியான பௌத்தராக இருந்திருந்தால் நான் ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியமே வந்திருக்காதுன்னு. நீங்க புரிஞ்சுக்கிறோம். நான் கூட புத்தர் கோயில கூட்டி கொண்டு காமிச்சாங்க, இது புத்தர் கோயில் உள்ள என்ன இருக்குன்னா புத்தருடைய பல்லு இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் புத்தருடைய பல்ல பாதுகாத்த நாய்களா நீங்க அவன் சொல்ல பாதுகாக்காம விட்டீங்களா? நான் கூட சொன்னேன் நான் புத்தன் சொன்னதை கேட்டிருந்தா எங்களுக்கு ஏங்க இவ்வளவு பிரச்சனை வருது? அங்க எங்க புத்தன் இருக்கா, எங்க மதம் இருக்குது? புத்தன் தெருவில் ரெண்டு இடத்துல சிரிச்சபடி இருக்கான், அவன் காலடியிலே தமிழன் ரத்தம் ஓடுத. புத்தன் பூமி எப்படி யுத்த பூமியா மாறியது? மண்ணாசை பொன்னாசை மக்களாசை அனைத்தும் துறக்கணும்னு சொன்னவன் என் மண்ணை வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறானே, என் மொத்தம் என் தேசத்தை அவன் தேசமாக்க துடிக்கிறானே, எங்க இருக்கு புத்திசம்? இது புத்த மத தீவிரவாதம் இல்லையா, ஒரு மத பயங்கரவாதம் இல்லையா? இதை கண்டிக்காத நாடுகள் மதவாதத்துக்கு எதிரான நாடுகள் பேசுகிறது ஏன்? அது ஒரு மத சர்வாதிகாரம், மத தீவிரவாதத்தை கண்டிக்க துப்பில்லாத நாடுகள் ஒரு தேசிய மக்களின் விடுதலை போராட்டத்தை வந்து பயங்கரவாதம் வழிபட்டு வீழ்த்தியது ஏன்? அதனால வந்து அது ஆயுதத்தை ஏந்தாம எங்களுக்கு என்ன வழி இருந்தது? சரி ஆயுதத்தை கீழே போட்டமே இப்ப மட்டும் என்ன விடியல் இருக்குது? அங்கே என்னத்துக்கு ஒரு வருஷம் ஆக போது மே 18 இன்னும் அதே இடத்துல முள்ளு கம்பிக்கல முடங்கி கிடக்குற கேட்க ஒருவே வரலையே ஏன்? இப்ப நீ வாங்கி தர என்ன புலிகள் பயங்கரவாதி என்ன? அதே கருத்தை வலியுறுத்தி தான் எங்களை தமிழ் மக்களை மண்டைய கழுவி நீங்க கொண்டு முடிச்சீங்க, மொத்த பேரையும் கொன்னீங்க. சரி புலிகளை அழிச்சாச்சு, இல்ல போராட்டம் இல்ல போர்க்களம் இல்ல எங்களுக்கு இல்ல கண்ணீரும் காயங்களும் தான் இருக்குது, கருவி இல்ல. சரி வா இப்ப வா, இப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கான சம உரிமை எங்க வாங்கி தந்த? எனக்கான அதிகார பயிர்வு எங்க? இப்ப இந்த நிலையில தானே நாங்க நிக்கிறோம், இப்ப என்ன இருக்குது இங்க? இப்ப நாங்க என்ன எழுப்புவோம்? சரி வாங்க நீங்க வாங்கி தர சொன்ன சம உரிமை எங்க, அதிகார பயிர்வு எங்க? பெற்றுத்தர முடியல, பெற்றுத்தர முடியல. இப்ப நாங்க என்ன செய்யலாம்னு தானே கேள்வி எழுப்ப முடியும். மறுபடியும் ஆயுத ஏந்தி போராடலாமா? உன்னால முடியல இல்ல, அப்ப என்ன செய்யலாம்? அப்ப இனிமேலாவது நாங்க ஏந்தி போராடுவது அது தேசிய மக்களின் விடுதலை போராட்டம் என்று பாப்பீங்களா? அதையும் பயங்கரவாதம் தான் பழிபோட்டு அழிப்பீல? அப்ப இது வந்து வேற வழி இல்லாம எடுத்தது. அதுதான் நான் சொல்றது, அது வன்முறை அல்ல. இதய நோய் பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை வன்முறை அல்ல, வன்முறை அல்ல, அது மருத்துவம். அந்த மருத்துவத்தை தான் தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் செய்தார்கள். என் இனத்தை காக்கிற மருத்துவம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஆயுதம் ஏந்தியே அது வீரஞ்செறிந்து அறப்போறது, அது பயங்கரவாதமே அல்ல. அது இன்னைக்கு சிங்கள அரசு மொத்த ராணுவ வளத்தையும் திரட்டி வச்சு, சர்வதேச ராணுவ வளத்தையும் திரட்டி வச்சு ஒரு தேசிய மக்களின் மீது பயன்படுத்தி அரச பயங்கரவாதம் அது. அதை கண்டிக்க வேணாது இருக்கானா, இங்க பேசுவானா வேணாது? யாராவது ராஜபக்ச எங்கப்பா நீ அதிகார பயிர்வு சமவுரிவன் இல்லப்பா எங்கப்பான்னு கேட்கிறாங்களா? பிரபாகரன் இறப்பு சான்றிதழ் கேட்டு இந்த நாடு போய் எங்க நினைச்ச ஒழிய நீ சொன்ன அதிகார பயிரும் சம உரிமை எங்கடா தமிழர்களுக்கு கேட்க நினைச்சா கேட்குமா? அதை தவிர எங்களுக்கு வேற வழி என்ன இருந்தது? இனியும் அதை தவிர வேற வழி என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதனால நீங்க ஒரு வழி இருந்தா சொல்லுங்க, மாற்று வழியை சொல்லுங்க, அதுல நாங்க போறோம். நாங்க என்ன கேட்கிறோம், எல்லாரையும் போல சுவாசிக்க சுதந்திரமா ஒரு காற்று, அதுதானே நாங்க கேட்கிறோம். அதுக்குத்தான் சுவாசிச்ச காற்றை நிறுத்தி கொண்டு என் உறவுகள் போராடினாங்க, அது புரிஞ்சுக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடின பெரும் புரட்சியாளன், இந்த மண்ணின் மகத்தான மாவீரன் சொல்றான், மக்கள்கிட்ட பேசுறான், என் அருமை மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று. அதேதான் அந்த உலகத்தார்கிட்ட இந்திய பெருந்தேசத்துக்கிட்ட நாங்களும் முறையிடறோம், என் அருமை உலகத்தீரே பெரும் பெரும் தலைவர்களே நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள்னு கேட்கிறோம். அவன் கொஞ்சம் ரத்தம் கட்டா நிறைய சுதந்திரம்னு, நாங்க நிறைய ரத்தம் கொடுத்துட்டோமே கொஞ்சோண்டு சுதந்திரம் தாங்கன்னு கேட்கிறோம். இதுல என்ன பிழை இருக்குது?
விடுதலை புலிகளின் இயக்க தலைவர் திருமிகு பிரபாகரன் அவர்களை சந்தித்துள்ளீர்கள். இந்த சந்திப்பு இந்திய அரசியல் சட்டத்திற்கு புறம்பானதாக நீங்கள் கருதவில்லையா?
இது என்ன புறம்பு இருக்குது? அதுல ஒன்னும் புறம்பு ஒண்ணும் இல்லையா. இந்த தேசத்திற்கு எங்க அண்ணன் பயங்கரவாதியா இருக்கலாம், எனக்கு அண்ணன், அதனால நான் சந்திக்காம சந்திச்சதுல என்ன பிழை இருக்க முடியும்? சந்திச்சு நாங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டுக்கு எதிராக தீட்டின சதித்திட்டம் என்ன? ஒண்ணுமே இல்லையே. என் இனம் கொல்லப்படுதே, என் இனம் வஞ்சிக்கப்படுதே, என் இனம் அடிமையா இருக்குதே, என் இனத்தை விடுதலை செய்யறதுக்கு என்ன வழிங்கிறத நாங்க பேசணுமே ஒழிய நாங்க யார வீழ்த்த பேசணும்? காலங்காலமா இப்படி இவ்வளவு ஆற்றலும் அறிவும் பெற்ற என் இனம் இப்படி அல்லல் ஒரு காரணம் எனக்கென்று ஒரு தேசம் இந்த பூமி பந்து இல்லாதனாலதானே. இருவரும் தாய் நிலங்களை வைத்துக் கொண்டு ஒன்று இந்தியாவுக்குள் இணங்கி வாழ்கிறது, இந்திய இறையாண்மை போற்றி வாழ்கிறது. 7 கோடி மக்களை தன்னகத்தை வைத்துக் கொண்ட தமிழ்நாடு இந்திய தேசியத்தையும் ஒருமைப்பாடையும் கட்டி காத்து வாழ்கிறது. ஆனால் இங்க அடிப்படை உரிமையை தான் மறுக்கப்படுகிறது, அங்க உயிரே போகிறது, அழித்து ஒழிக்கிறானே சிங்களன். அப்ப நான் தனிநாடாக பிரிவை தவிர எனக்கு வழி இல்லாம தான் அந்த நாடை தனி நாடாக நம்ம கேட்டு போராடணும். அந்த போராட்டத்தை தாயக தமிழகத்தில் இருக்கிற என் உறவுகளுக்கே புரிய வைக்க முடியலையே. மாற்று மொழிக்காரர்கள்ட்ட நாங்க ஏன் போராடணும்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா நியாயம் இருக்குது. மாற்று தேசத்துக்காரன்ட்ட நாங்க விளக்கம் கொடுத்தா அதுல ஒரு நியாயம் இருக்குது. சொந்த ரத்தங்களுக்கே நம்ம ஏன் போராடுறோம்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவலத்திற்கு தள்ளப்பட்டு நின்னுமே. அவ்வளவு தூரம் அந்த விடுதலை போராட்டம் மறக்கப்பட்ட மண்ணாக இது இருந்தது. பெரியாரிய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் தமிழின உணர்வாளர்கள்ட்ட தான் அந்த விடுதலை போராட்டம் பற்றிய புரிதல் இருந்தது, மற்றபடி யார்கிட்ட இருந்தது? ஏதோ ஒரு மாற்று தேசம் எங்கேயோ தமிழன் போராடுறான்னு நினைச்சேன். அந்த தமிழீழ விடுதலை என்பது ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயக விடுதலைங்கிற புரிதல் வரலையே இந்த மண்ணில. தமிழீழ தாயகம் என்பது ஒவ்வொரு தமிழனுக்குமான தாகமா இருக்கணுங்கிற அரசியல் தெளிவையே ஏற்படல. அது ஈழத்தில் வாழ்ந்த மக்களுக்கான நாடா? உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயகம் இல்லையா அது? என் தாய்மொழி தமிழிலேயே தேசிய கீதம் பாடப்படுவது தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமான பெருமை இல்லையா? உலகரங்களை என் பாட்டன் அருண்மொழிவர்மனும் கரிகால் பெருவளச் சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய புலிக்கொடி, எங்களுக்கென்று அகன்ற பெரு நிலங்களை வென்று பேரரசின் நிறுவிய என் பெருமன்னர்கள் ஏந்திய புலிக்கொடி உலக அரங்கிலவை பறக்கும் போது எனக்கு பெருமை இல்லையா? அப்ப இன்னைக்கு நாளைக்கு தமிழீழம்ன்ற ஒரு நாடு வந்து ஆசிய போட்டிகளே ஒலிம்பிக் போட்டிகளே விளையாட்டு போட்டியிலே தமிழீழ மரவன் தமிழ் பிள்ளைகள் போய் வென்று அங்க முதல் மேடையில வெற்றி மேடையில் நிற்கும் போது தமிழீழ தேசிய கொடி ஏறி தாய் தமிழ்லேயே தேசிய கீதம் பாடும்போது நான் பிறந்த பயனை அடைய மாட்டேனா? எனக்கு பெருமை இல்லையா? அதெல்லாம் ஏன் என்ன கருதல? இதெல்லாம் யாரு சொல்லித்தர தவறியது? யாருடைய பிழை? இப்ப இதனாலதான் நாம வந்து யோசிக்கின்றது. அதைத்தான் நானும் எங்க அண்ணனும் பேசணுமே ஒழிய நாங்க என்ன பேச போறோம்? அதுதான் நாங்க நினைப்போம். அப்ப எங்கள் என் இனம் விடுதலை, என் இனத்தின் விடுதலைக்கு நாங்க போராடிதானே ஆகணுங்க. உலகம் பழி சொல்லுங்கிறதுக்காக நாங்க பின்னடைய முடியாதுல்ல. அதுதானே. இப்ப எனக்கு வந்து எங்க அப்பா வந்து கொலகாரன்னு சொன்னா நான் எனக்கு அப்பா இல்லாம மாறிடுவாரா என்ன? அதனால இந்திய இறையாண்மைக்கு எதிராக நான் என்ன செய்தேன், இந்த தேசத்துக்கு எதிராக என்ன பிழை செய்தேன்னுதான் நீங்க பாக்கணும். நான் பேசினேன்னா என்ன? என் இனம் செத்துக் கொண்டிருந்த போது அதை காக்க தவறுகிறதே, நாங்கள் உயிருக்கு மேலாக நேசித்த என் தேசம் அதற்கு துணை போகுதேங்கிற ஆத்திரத்துல தான் பேசுவோமே ஒழிய மற்றபடி என்ன? இந்த தேசத்துக்கு எதிராக நாங்க என்ன செஞ்சோம்?
திருமிகு பிரபாகரன் அவர்களை சந்தித்த அனுபவங்கள் பற்றி நம் இனிய எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
அதாவது அப்ப நம்ம சிறு பிள்ளையில இருந்து நம்ம நேசித்த ஒரு தலைவரை நம்ம உயிருக்கு உயிராகவே நேசித்துக் கொண்டிருந்த ஒரு தலைவரை வந்து நம்ம போய் சந்திக்கிறதுங்கிறது ஒரு தந்தி. அந்த ஒரு பல்வேறு நெருக்கடியான காலகட்டம் அது. இப்போ போர் இறுதிக்கட்ட போர் தொடங்குவதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சந்திக்கிறேன் அண்ணனை. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அவசிய சந்திப்பு. அப்போ இப்போ தூரத்திலிருந்து நாம் பார்த்த அண்ணனை வந்து தலைவரை வந்து நம்ம நேரில் பார்க்குறோம். பார்க்கும்போது என் அண்ணன்ட்ட நான் பார்த்தது அவரை போல ஒரு ஒரு சிறந்த மனிதநேயம் உள்ளவரை, ஒரு தாய் உள்ளங்கொண்ட ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த மண்ணையும் மக்களையும் தன் இரு கண்களுக்கு மேலாக உயிருக்கு மேலாக நேசித்த ஒரு தலைவன். அதனால தான் அந்த மண்ணில் 2 வார்த்தைகள் தான் எல்லாராலையும் உச்சரிக்கப்பட்டது, எம் தலைவர், எம் அண்ணன். அப்பிறகு வயதானவர் எம் பிள்ளை, மூத்த பிள்ளை, 95 வயது பெரியவர் சொல்றாரு என் தலைவர்னு அவர் சொல்றாரு. அவரு அதில் வந்து ஒரு அம்மா என்னை போய் அந்த அன்பு சோலைன்னு ஒன்று கட்சி வச்சிருக்கிறாரு. அன்பு சோலை அது வந்து போரில் எல்லா பிள்ளைகளையும் பறிகொடுத்த பெற்றோர்களுக்கான இது. 2 பேருக்கு மேலே மாவீரரா தலைவர் ஏற்றுக்கிறது இல்லை வீரச்சாவடைய பிள்ளைகளை. அதையும் மீறி பிள்ளைகளை இழந்துட்ட பெற்றோர்கள் பாதுகாக்கிற அன்பு சோலை, அது 100 ஏக்கரில் கட்டி வச்சிருந்தது. அன்பு சோலை அன்பு சோலை தான் அவன் தலைவனுடைய மொத்த அன்பையும் கொட்டி வச்சிருப்பார். அதான் நான் சொன்னேன், அவரை போல ஒரு பாசமான மனிதனை நான் வேடிக்கையை கூட சொல்லுது. கட்டளை இட்டு இப்போ நகை செய்யும்ல, ஆர்டர் பண்ணி செய்யறதுன்னு சொல்லாமல, இந்த கொஞ்சம் இது செய்யுங்க அது செய்யுங்க, கட்டளை இட்டு செய்தால் கூட அப்படி ஒரு மனிதனை நீங்கள் செய்ய முடியாது. நிறைய அன்பு வைங்க, நிறைய அவருக்கு வீரம் வைங்க, அறிவு வைங்க, விவேகம் வைங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரு மனிதனை செய்யுங்கன்னா செஞ்சீங்கன்னா பிரவாரணா தான் இருப்பார். அப்படி ஒரு ஆள் அவர். அந்த அந்த அன்பு சோலை போய் சந்திக்கும் போது ஒரு பெரியவர், 95 வயசு அவருக்கு, இன்னும் அந்த பெரியவர் கம்ப உண்டி என்ன என்னது. அப்புறம் இன்னும் நிறைய அம்மாக்கள்லாம் சுத்தி என்னை உட்கார வச்சுட்டு என்ன கதை கதையா சொல்றது அனுபவங்களை, அது நடந்தது நடந்தது. அப்புறம் தலைவரை பற்றி பேசும்போது அப்ப சொல்றாங்க, நான் வந்து 2 பிள்ளைகள், அப்பாவும் அங்கேதான் இருக்கிறார், 2 பிள்ளைகளையும் தலைவருக்காக நான் கொடுத்தேன், நாட்டுக்காக தலைவருக்காக கொடுத்தேன், என் பிள்ளைக்காக தலைவருக்காக கொடுத்தேன், 2 பேரும் வீரச்சாவை அடைஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட கலங்கல அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் அப்புறமிச்சு பார்த்துட்டே இருக்கேன், கொடுத்தேன். என்ன ஒரு வருத்தம் தம்பி, இன்னும் 2 பிள்ளைகளை எனக்கு இல்லாது போனதே என் தலைவனுக்காக கொடுக்க, அதுதான் தம்பி எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லுது. நாங்கள் எல்லாரும் செத்து போகிறோமப்பா, நாங்கள் எல்லாரும் இல்லாமல் போனாலும் போட்டோமப்பா, என் தலைவன் என் மூத்த மகன் பிரபாகரன் மட்டும் உயிரோடு இருந்துட்டார்னா போதும்ப்பா, நாங்கள்லாம் செத்துட்டாலும் அவன் நட்டு வளர்த்த அந்த பனைமரம், இந்த தேக்கு மரம், இதில் இந்த புல், அவர் காலடிப்பட்ட இடத்துல முளைச்சி வர்ற புல்லு பூண்டு இதெல்லாம் புளியா மாறி இந்த என் தாயக விடுதலைக்கு, என் இனத்தின் விடுதலைக்கு களமாடுமப்பா அப்படின்னு அந்த தாய் சொல்றான். இன்னும் எனக்கு கேக்குது அந்த காதுக்குள்ள அந்த கிளவி சொன்னது. அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த மக்கள் என் தலைவன் மேல அனுபவிச்சிருக்காங்கன்னு அந்த அம்மா அழாம சொன்னான, நான் அழுதேன். அதுதான் நீங்க கவனிக்கணும். எனக்கு வந்து நான் வந்து 40 வயசு நான் கீழே இறங்கி வரும்போது, வானூர்தியிலேருந்து கீழே இறங்கும்போது எங்கள் அம்மாட்ட எடுத்தவனே போட்டேன். இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட இவ்வளோ அன்பா நீ எனக்கு சோறு ஊட்டினது இல்லை அம்மான். அந்த மாதிரி என் தலைவனை போல அன்பான ஒரு தலைவனே, அவரோட பலகீனமே அது ஒன்று தாங்க. அவர் வந்து அவர் அந்த வேலைக்கு பொருத்தமில்லாதவர், அநியாயத்துக்கு நல்லவர். அவர் அவர்கிட்ட இருக்கிற ஒரே பலகீனம் அது ஒன்று தான், அவருடைய அளவு கடந்த மனிதாபிமானம் தான் அவரை பலகீனப்படுத்திடுச்சு. மிகப்பெரிய மனிதனேயே பிரியம் அவர். ஒரு வார்த்தை எதிரிய கூட கடுமையா பேச மாட்டாருங்க. என்கிட்ட பேசும்போது ராஜபக்சே வந்து ராஜபக்சே இருக்கிறாரு, ராஜபக்சே அவர் ராஜபக்சே அப்படிதான் அவர் இருக்காரு அப்படிதான் பேசுவார். ராஜபக்சே அவர்கள் அப்படிதான் பேசுவார். என்கிட்ட சொல்றாரு, நான் விளையாட்டு கூட பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என் நண்பனை கூட விளையாட்டு கூட இப்படி தள்ளிவிட்டது இல்லப்பா அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆளு இந்த வேலையை செய்வார் நீங்க நினைச்சீங்களா? காரணம் என்ன? தன் இனத்தின் மீது, தன் மக்களின் மீது, இந்த மண்ணின் மீது வச்சிருந்த பற்று தானே காரணம். வேற என்ன காரணமா இருந்திருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நான் கூட வேடிக்கையா சொல்லுவேன், எங்க அண்ணன் அதுக்கு பொருத்தமில்லாத ஆள், அதுக்கு பொருத்தமானாலும் நான் தான். எங்க அண்ணன் இருந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நிலைமையே வேற. ஒரு சிங்கள பெண்ணை கைப்பிடிச்சிருக்கானா நீங்க சொல்லுங்க? ஒரு விடுதலை புலி அல்ல தமிழில மக்கள்லயே எங்க பிள்ளைகள்லயே ஒருத்தன் பழிக்கு பழி, எத்தனை 1000 பெண்களை எங்க பெண்களை கற்பழிச்சு கொண்டிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். பழிக்கு பதில், பதிலுக்கு பதில் தமிழனே ஆன்மகன் இருக்கிறான் காட்டுற ஒரு வெறியிலையாவது ஒரு சிங்கள பெண்ணு தாவணியை தொட்டு இழுத்திருப்பான்னு ஒரு விடுதலை ஒரு செய்தி நீங்க காட்டிருங்க. நாங்க உண்மையிலே பயங்கரவாதின்னு நாங்க ஒத்துக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். எத்தனை மருத்துவமனையில கொண்டு வச்சிருக்கீங்க, எவ்வளவு எங்க இதுகளை கொண்டிருக்கீங்க? ஒரு மருத்துவமனை மேல அந்த வான்படையில ஒரு குண்டு வீச தெரியாதா? கட்நாயக்கா விமானப்பட தளத்து மேல வீசினவர் பொது விமான தளத்துல வீச தெரியாதா அவருக்கு? நோக்காது இல்ல, எம் இனத்தை அழித்து ஒழிக்கிற ராணுவ வீரர்களும் ராணுவ தளவாடங்களையும் அழிக்கணும்னு துடிச்சாரே ஒழிய மக்கள்ல ஒரு மக்களை சொல்லுங்க பாப்போம். அதுதான் அவருடைய பலகீனம். அவர் அநியாயத்துக்கு நல்லவராகவும் மிகப்பெரிய மனிதநேய பிரியராகவும் இருந்ததுதான் அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்.
இனிய இதயங்களே, இன்றைய சங்கே முழங்க நிகழ்ச்சியில் நம்மிடையே நேர்காணலில் இடம்பெற்றவர் திரைப்பட இயக்குநர், நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திருமிகு சீமான் அவர்கள். இனி
அவர் வந்து தேசிய தொலைக்காட்சியில வந்து செய்தி படிச்சது ரெண்டு சிங்கள பெண்கள், அந்த அம்மா எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அப்பா வந்து நம்ம புலிகளுக்கு ஆதரவா செயல்பட்டான்னு சிங்களம் சுட்டுவிட்டான். ரெண்டு கை குழந்தைகளை கூட்டிக்கிட்டு சிங்களன்ட சொந்தக்காரன்ட்ட போல தம்பி, நேரா எங்க அண்ணன்ட தான் வந்தது. அந்த பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு ரெண்டு பேரையும் தேசிய தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளராக வச்சிருந்தார். ஆங்கில செய்தி வாசிச்சது, சிங்கள செய்தியும் வாசிச்சாங்க. அப்படி ஒரு சம்பவம் எண்ணற்ற சம்பவம் இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை போல ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதனை, ஒரு தலைவனை நம்ம கண்டெடுக்க முடியாது.
இந்த பகுதியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஃபிலோமி அலெக்ஸ்.
இனிய தேங்களே, சங்கே முழங்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.